கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அங்கே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை சபையிலே நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய மகிமை நம்மளை மூடியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மத்தியிலே உலாவி வருகிறார் என்பதை மறந்து விடாது நீங்கள். ஹல்லேலூயா. அவருக்குரிய பயம், அவருக்குரிய கனம் எப்பொழுதும் எப்பொழுதும் சபையிலே சபையிலே கர்த்தருடைய சபையிலே எப்பொழுதும் உண்டாவதாக உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, உன்னுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். சபையிலே உன்னுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா. 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 நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த மகிமையான இந்த ஆராதனையிலே இந்த சமூகங்களை நடத்தியதை நினைத்து கர்த்தருக்கு நாங்கள் மகிழ்கிறோம். நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உங்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம். உங்களுக்கு பயப்படுகிறவர்களை நோக்கி நீங்கள் பார்க்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே? உங்களை பயந்து கனத்தோடு உங்களுடைய நாமத்துக்குரிய மகிமை இந்த நாளிலே சபையிலே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நமக்கு உண்டாவதாக, உங்களுக்கே உண்டாவதாக, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்திற்கு எப்பொழுதும் சபையிலே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே பார்த்த செய்தியை இந்த நாளிலே முடிக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய பேச்சுக்களே, நம்முடைய நடத்தைகளிலே அவர் துக்கமடைகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்விலே தேவ ஆவியானவர் நமக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணினார். இப்பொழுது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கமடைந்து துயரப்பட்டு நம்மை விட்டு விலகுகிற பொழுது நம்முடைய வாழ்வு பாரதூரமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா. நாம் நினைத்தவைகள் தாறுமாறாக நடக்க தொடங்கிவிடும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவைகளிலே தேவ ஆவியானவர் துக்கமடைகிறதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அநேக தடவைகளிலே என்ன நடக்கிறது, நாம் மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். அநேக தடவைகளிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு நியாயமாக இருக்கிறது, நமக்கு நீதியாக இருக்கிறது. நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தின் நிறைவுகள் எல்லாமே சரியாக நம் கண்களிலே காணப்படுகிறது. ஆனால் ஒன்றை தேவ பிள்ளைகள் மறந்து விடுகிறோம், என்னவெனில் தேவன் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து துக்கமடைகிறதை நாம் மறந்து விடுகிறோம் என்பதை இந்த நாளிலே தொடர்ந்து நான் பார்க்க விரும்புகிறேன். வல்லமையினால் நிறைக்கப்பட்ட வல்லமை உள்ள தேவ மனிதர்கள், தேவ பிரசன்னத்திலே வல்லமையாக நடந்த மனிதர்கள் எல்லோரும் அநேக இடங்களிலே தேவனை விட்டு பிரிந்து தேவ பிரசன்னத்தை இழந்து அவருடைய முடிவு பாரதூரமாக மாறியது என்பதை கடந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிறவர் தேவன். அதை நன்றி அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம் மத்தியில் நீதி இருக்கலாம், நம் மத்தியிலே நியாயம் இருக்கலாம், நம் மத்தியிலே நம் பக்கமே எல்லாம் சரியாக தோண்டலாம். ஆனாலும் நாம் எடுக்கிற முடிவுகளிலே தேவன் துக்கமடைந்து விடாதபடிக்கு நீ கவனமாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது தனிப்பட்ட விதத்திலே உன் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது தேவை, அது நல்லது என்பதை நீ மறந்து விடக்கூடாது. அநேக தடவைகளே மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் நீதிமான்களாக நிற்க நினைக்கிறோம், மனிதர்களுக்கு முன்பதாக நல்லவர்களாக நிற்க நாம் நினைக்கிறோம், மனிதர்களுக்கு முன்பதாக மற்றவர்களால் நாம் நியாயம் என்று சொல்லுகிறதை எதிர்பார்ப்பதற்கு நாம் நிற்கிறோம். ஆனால் அநேக தடவைகளிலே தேவன் நமக்குள்ளே துக்கம் அடைந்து விடுகிறார். தேவ ஆவியானவர் துக்கம் அடைந்து விடுகிறார். நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிறதை செய்ய முடியாமல் போகிறது. நம்மை கொண்டு தேவன் நடக்க விரும்புகிறவைகள் உடைக்கப்பட்டு போகிறது. இவைகளுக்கு ஆதாரங்கள் ஏராளம் இருக்கிறது. கடந்த நாட்களிலே அவைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவைகளுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. என்னுடைய டைம் நேரங்கள் ஓடுகிறபடியினால் பிரியமானவர்களே, ஆரம்ப வார்த்தையாக நான் பாவித்த ஒரு சில வார்த்தைகளை வாசித்து செய்திக்குள் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர் 4:30 வாசிங்கள். எபேசியர் 4:30. ஆமென்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனங்களையும் மிகப்பெரிய சத்தியங்கள் இருக்கிறது. இவைகள் நம் வாழ்விலே நிறைவேறினால் தேவனை நாம் துக்கப்படுத்த முடியாது. இவைகள் நம் வாழ்விலே நிறைவேறினால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே துக்கமடைவதற்கு இடமில்லை. பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஊழியங்களை செய்து எத்தனையோ அனுபவங்களை பெற்று அநேகர்களுக்கு முன்பதாக தேவ மனிதர்கள் என்று பெயர் எடுத்து அநேக மனுஷர்களுக்கு முன்பதாக நீதிமான்கள் என்று சொல்லி பெயர் எடுத்த நம்முடைய வாழ்விலே இந்த 3 வசனத்திற்கும் பதில் என்ன? இந்த 3 வார்த்தைகளும் நம் வாழ்விலே எவ்வளவுக்கு நிறைவேறி இருக்கிறது? மற்றவர்களை விடுங்கள், மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, நான் என் வாழ்வு தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிற இடம் என்னது? தேவ ஆவியானவர் என் வாழ்வின் நிமித்தம் துக்கப்பட்ட நேரங்கள் எவ்வளவு? தேவ ஆவியானவர் என் வாழ்வின் நிமித்தம் கஷ்டப்பட்ட நேரங்கள் எவ்வளவு? ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதற்கு நினைத்த நேரங்கள் எவ்வளவு? பிரியமானவர்களே, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகளை இன்று நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உங்கள் ரட்சிப்பின் நாட்களுக்கு தக்கதாக முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்மாதிரியான வாழ்க்கைகள் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும். உங்கள் முன்மாதிரியான வாழ்க்கைகள் மற்றவர்களையும் வாலிப பிள்ளைகளையும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்காத அளவுக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, உங்களையும் நீங்கள் இழந்து உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இழக்காத படிக்கு கர்த்தருக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய், கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாய் அவர் துக்கப்படாத படிக்கு வாழுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவைகளிலே எங்கள் மனச்சாட்சிகளை நாம் சமாதானப்படுத்துகிறோம். அநேக தடவைகளிலே நம்முடைய மனச்சாட்சி நம்மளை குற்றப்படுத்துகிற பொழுது அதை சரியென்று நாம் மனச்சாட்சிகளே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறோம். உண்மை என்னவெனில் கர்த்தர் அறிவார், உண்மை என்னவெனில் நீ அறிவாய், உண்மை என்னவெனில் உனக்கு கொடுத்த ஊழியக்காரர்களும் புரிந்து கொள்வார்கள் என்பதை மறந்து விடாதிருப்பாயாக. ஆகையினாலே அன்றையும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. நாம் யாரை துக்கப்படுத்துகிறோம்? தேவனை துக்கப்படுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே தேவ ஆவியானவர் விலகி போகிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்திலே இரக்கத்தின் நாட்களிலே தேவ ஆவியானவரை நம்மளை விட்டு விலகுவது எவ்வளவு இலகுவானது! அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதெனில், தேவனை அபிஷேகித்தார், தேவ ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அதனால் ஒன்றுமே நடக்க போகிறது அல்ல. அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கு அநேகர் கிருபியை பார்க்கிற விதங்கள் தவறாக இருக்கிறது. கிருபி என்பது இரக்கம். இரக்கம் என்பது நீ மனம் திரும்புவதற்குரிய இடங்கள் கொடுக்கப்படுகிறது. அதுதான் கிருபியே ஒழிய நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கிருபை அங்கீகரித்து எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதல்ல கிருபை. அநேகர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருபை அவர் அணைத்துக் கொள்ளுவார், எல்லாமே சரி. கிருபைக்கும் நியாய பிரமாணத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தில் தேவன் இறங்கி வந்து நியாயம் செய்து விட்டு ஏறிவிடுவார். கிருபையின் காலத்திலே தேவன் மனம் திரும்புதலுக்குரிய நேரத்தை கொடுக்கிறார். நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அவைகளுக்குள்ளே நாம் சீர்திருத்த வேண்டியவைகளை சீர்திருத்த வேண்டும். ஆகையினாலே கிருபை என்று சொல்லிவிட்டால் நாம் செய்வதெல்லாம் செய்துவிட்டு பரலோகத்துக்கு நுழைந்து விடலாம் என்று சொல்லி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நினைத்து விடாதருங்கள். கிருபியை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலே சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும். எனக்கு இந்த கூக்குரல் ரொம்ப பிடிச்சது, கத்துகிறது, ஹோண்டு கத்துகிறது. இதை வாசித்த பொழுது நான் கத்தின நாட்கள் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது. நான் புலம்பின நாட்கள், நான் இதை இந்த கூக்குரல் வந்து ஜபத்திலே அல்லது ஊத்துற கூக்குரல் கிடையாது. கோபத்திலே கூக்குரல் விடுவார்கள், மூர்க்கத்தில் கூக்குரல் விடுவார்கள், ஓண்டு கத்துவார்கள், ஓண்டு புலம்புவார்கள். நான் இதை வாசிக்கிற பொழுது நான் கத்திய நாட்கள் என் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. தாவீது சொன்னான், என் பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது, என் பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி உன்னதமான தேவனுடைய ராஜா சொல்லுகிறார். இதை வாசிக்கிற பொழுது நான் கத்திய நாட்கள், நான் குமரின நாட்கள், நான் பேசிய நாட்கள், நான் விருட்டாபாதம் பண்ணின நாட்கள் என் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. பிரியமானவர்களே, நாம் இதனால் எதை செய்து முடித்தோம்? எங்கள் கோபத்தை நிறைவேற்றினோம் என்று நாம் நினைக்கிறோம், எங்கள் மூர்க்கத்தை தெரியப்படுத்தினோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இன்று அன்று எனக்கு புரியவில்லை, இன்று ஆனால் நடந்தது என்னவெனில், தேவாவியானவரை துக்கப்படுத்தினோம், துயரப்படுத்தினோம், வேதனைப்படுத்தினோம். தேவன் எத்தனை தடவை நம்மளை விட்டு விலகினார் என்று நாம் எனக்கு தெரியாதப்பா. கதறி அழுத நேரங்கள் இருக்கிறது. ஆண்டவரே என்னை கைவிடாதையும், என்னை கைவிடாதையும் என்ற பொழுது அவர் திரும்பி வந்து விடுகிறவர். ஆனால் என்னை விட்டு விலகின நேரங்கள் அநேகர் சொல்லுவது, இந்த பிரியமானவர்களே, கடந்த முறை நான் பார்த்தது போல உன் அனுபவ ரீதியிலே எதையும் நினைத்து பேசாதிருங்க. அனுபவ ரீதியிலே நாம் எதையும் பேசக்கூடாது இல்லையா? ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து துக்கம் அடையாத படிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை காத்துக் கொள்ளுகிறது நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை இந்த நாளிலே தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வாருங்கள். எபிரேயர் 10:25 சீக்கிரமாக நாங்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோவாக்கனையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
26
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல்
ஒன்றுமே கிடையாது. இனி இன்னும் ஒரு பழி கிடையாது. சபை கூடி வருதலை சபையார் விட்டு விடக் கூடாது. இந்த வசனத்தை நாங்கள் கை கொள்றதே சரியான கஷ்டமாய் இருக்கிறது. பிரியமானவர்கள், சபை கூடி வருதலை தேவ பிள்ளைகள் விட்டுவிடக் கூடாது. ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுவது சபை கூடி வருதலை தேவ பிள்ளைகள் விட்டுவிடக் கூடாது. அதற்கு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ரட்சிப்படைந்து தேவ வசனத்தை வாசித்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி காணிக்கை கொடுத்து தசோபாகம் கொடுத்து இதன் பிற்பாடு நாம் செய்கிற பாவத்திற்கு இன்னும் ஒரு தடவை கிறிஸ்து பலியாக முடியாது, முடியாது. இங்க அதை எழுதி காட்டுகிறார், செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். திருப்பி வாசிங்க, 27 வாசிங்க.
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும்
ஏற்பாக்குதலும்
விரோதிகளை பற்றிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும்
இருக்கும்.
மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன்
தள்ளுகிறவன்
இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே
சாகிறானே.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து,
தேவனுடைய குமாரனை காலின் மேல் மிதித்து. இது எழுதுகிறது உலகத்தாருக்கல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்படுகிறது, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு எழுதப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை காலின் மேல் மிதிக்காதிருங்கள். எப்படி மிதிக்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்ம நடத்தைகள், இவைகள் கிறிஸ்துவை மிதிக்கிறது. தேவனுடைய குமாரனை காலின் மேல் மிதிச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த நாட்களில் சொன்னது போல நாம் வளர 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய சரீரத்துக்குரிய வளர்ச்சிகளை நாம் எதிர்பார்க்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்தால் அவர்கள் அந்தந்த வயசுக்குரிய நிலைமைகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஆவிக்குரிய மாற்றங்கள் நம் வாழ்விலே இல்லையே, ஆவிக்குரிய மாற்றங்கள் நம் வாழ்விலே வருகிறது இல்லையே, வந்தாலும் அதை பாதுகாக்க தெரிகிறது இல்லையே. தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துவது நம்முடைய வேலையாக மாறுகிறது. தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துவது நோக்கங்களாக மாறுகிறது. செயல்பாடுகள் திருப்பி வாசிங்க சித்தாந்த, தேவனுடைய குமாரனை
காலின் கீழ்
மிதித்து
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை
அசுத்தம் என்று எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்துப்பான்.
கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நிந்திக்கிறவர்கள், கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள், தேவன் இறங்கிங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு இந்த காலத்தை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலம் பொல்லாத நாட்கள் என்ற அறிவே நமக்கு இல்லை. ஏதோ நினைத்துக் கொண்டு வாழுகிறோம், எதவோ நினைக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பின்னுக்கு ஒரு வசனத்தை நான் காட்டி அதிலே நிக்க நான் விரும்புகிறேன். அதனால் இங்கே இருந்து கடந்து போகலாம் நான் ஆகினாலே, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், ஹல்லேலூயா, கிருபையின் ஆவியை அசட்டை பண்ணுகிறவர்கள், கிருபையின் ஆவியை தள்ளி விடுகிறவர்கள், கிருபையின் ஆவி நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்க அதை துக்கப்படுத்துகிறவர்கள், நானும் சரி நீயும் சரி எவராக இருந்தாலும் இந்த சத்தியத்தை தாண்ட முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் அப்படி நடத்துகிறது. நாம் எல்லாரும் வாயால் பேச மாட்டோம், ஆவியானவரை சரியில்லை என்று நாங்கள் பேச போறது கிடையாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகளும், நம்முடைய நடத்தைகளும், நம்முடைய பேச்சுக்களும், நம்முடைய சிந்தனைகளும், நம்முடைய நோக்கங்களும் அவரை நிந்திக்கிறது. கிருபையாய் பெற்றோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்த அறிவு, ரட்சிப்பை குறித்த அந்த விலை நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரிகிறதில்லை. அதனாலே தான் அநேகர் நாம் தாண்டவமாடுகிறோம். தேவனுடைய அன்பின் மதிப்பு நமக்கு தெரிகிறதில்லை. தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு புரிந்தது இன்றைக்கு இல்லை. ஆகையினாலே தான் நம்முடைய நடத்தைகள் அப்படி இருக்கிறது. அவருடைய கிருபையை குறித்த அறிவு நமக்கு இருந்தால், அந்த கிருபையின் ஆவியை குறித்த உன்னதமான அறிவு நமக்கு இருந்தால், நம்முடைய வாழ்வு இன்றைக்கு மாறிவிடுமே. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:1 3 சீக்கிரம் வாசிப்போமா? ஹல்லேலூயா. இது என்னுடைய செய்தி அல்ல, செய்திக்கு முன்பதாக நான் சில காரியங்களை சொல்லி கடந்து சொல்லுகிறேன். கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே,
நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ, விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா?
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நன்றாய் புரிந்துகள். நான் வருகிற பொழுது என் உள்ளத்தில் விழுந்ததொன்றை சொல்லி தொடர விரும்புகிறேன். செய்தியிலே நம் வாழ்வு மாற வேண்டும் என்று நினைத்து உள்ளத்தோடு செய்திகளை கேளுங்கள். தேவ வசனத்திலே என் வாழ்வு மாற வேண்டும் என்று நினைத்து செய்திகளை கேட்க வேண்டும். மற்றும்படி செய்தி உங்க வாழ்க்கையில எந்த பிரயோஜனம் கொண்டு போறது கிடையாது. வழங்குறத ஏதாவது ஒரு மாற்றம் என் வாழ்வில் இருக்க வேண்டும், எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டு செய்திகளை கேளுங்கள். இல்லையோ நீங்கள் வசனத்தில் வல்லவர்களாக இருக்கலாம், வல்லமையான ஊழியங்களை செய்து விழுத்தலாம், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனெனில் எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை மறவாதிருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே இப்படி பேசினா கூட இன்னைக்கு ஒரு சிலருக்கு அது சஞ்சரமாகிறது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கலாத்தியர் நிருபத்திலே அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே. நீங்க நல்லா தானே இருந்தீங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு அல்ல, இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயே. உன் ஊழியங்கள் கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உன் வாழ்க்கைகள் கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லவா, உன் நாட்களை தேவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இப்படியே உன் நாட்கள் போய்கொண்டிருக்கும் என்று நினையாதிரு. தேவன் சடுதியில் இறங்குவார், தேவன் சடுதியில் காரியங்களை செய்வார். எவரும் நடுவில் நிற்க முடியாது, எவரும் நடுவில் நிற்க முடியாது. நீ நல்லவனாயிரு, வல்லவனாயிரு, சபையிலே எல்லாவற்றையும் செய்து விழுச்சு. ஆனால் இப்படியே காலங்களை போவதற்கு தேவன் விடமாட்டார். அவர் சடுதியில் இறங்குவார். கிருபை உனக்கு அந்த காலம் கொடுக்கப்படுற அந்த காலத்தை நீ பிரயோசனப்படுத்தாமல் இருந்தார். பிரியமானவர்களே, நான் முடிந்தால் பெண்ணுக்கு நான் பேச விரும்புகிறேன். அதே வசனத்தை வாசிங்கள்.
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக.
சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணினது யார்? வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவனை தேவன் நோக்கி பார்க்கிறார். வசனத்துக்கு நடுங்குங்கப்பா, தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. கர்த்தருடைய வசனம் தீர்க்கதரிசிகளாலே ஆவியினாலே எழுதப்பட்ட வார்த்தைகளை கனம் பண்ணுங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வைராக்கியமும் கடினங்களும் மூர்ச்சங்களும் கோபங்களும் தேவ ஆவியானவரை சுத்தப்படுத்தி உன்னை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடாத படிக்கு. அருமையாக ஓடினவர்கள் இந்த தேசத்தில் இன்றைக்கு தேவனை விட்டு பிரிந்து அழுது புலம்பி வீடுகளில் படுத்திருக்கிறவர் எத்தனை பேர் தெரியுமா? தெரியுமா? காலம் செல்லாது. நான் சொல்லுகிறதை கேளுங்கள், உங்களுக்கு காலம் செல்லாது. நேற்று இரவு செய்து கொடுப்பதற்கு இந்த செய்தியை விட்டு நான் இன்னும் ஒரு செய்திக்குள்ளே போவதற்கு முயற்சி பண்ணினேன், பல முயற்சிகள் பண்ணினேன். வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று செய்தி என்று பேசுவதற்கு பேசினேன். அதே வேளையிலே ஊழியத்தின் அடிப்படைகளும் ஊழியத்தின் நோக்கங்களும் ஊழியத்தின் செயல்பாடுகளும் ஊழியருடைய அர்ப்பணங்களும் என்று சொல்லி அதை கூட நான் பேசுவதற்கு ரெண்டு கிழமையாக முயற்சி பண்ணுகிறேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் நம்புகிறேன் ஒரு வார்த்தை இந்த செய்தியிலே எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து பேசு. அதுக்கு நான் இன்னும் வரவில்லை. ஒரு வசனம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த வசனத்தை வைத்து பேசு, அதை வைத்து எச்சரி, அதை வைத்து சொல்லு என்று சொல்லி என் இருதயம் நிறைந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11:30 பிற்பாடு இந்த செய்தியை நான் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணேன். பிரியமானவர்களே, நேற்று முழுவதும் வீட்டில் இருந்தேன் ஒரு செய்தி எடுப்பதற்கு. நேற்று முழுவதும் நான் செய்திகளை அலைந்து ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் 11:30 நேரத்திலே ஒரு வசனத்தை சொன்ன, இதையே நீ தொடரு என்று சொன்னது போல என் உள்ளம் நிறைந்தது. அதனால் பேசுகிறேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம், ஏதோ அவர் சொல்லிவிட்டு போனார் என்ற அந்த பழைய நாட்களின் பழைய நோக்கங்களை மறந்து தேவன் என் வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வேண்டும் என்ற ஆவிக்குரிய புரட்சி உன் வாழ்வில் இருந்தால் உன் வாழ்வு செழிக்குமே, வாழ்வு செழிக்குமே. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதற்காக உங்களை மயக்கியது யார் என்று சொல்லவா? பிரியமானவர்களே, நன்றாய் கேளுங்க. இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு நம் வாழ்க்கைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் சொல்லுகிறதை கேட்பது குறைவாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் நன்மைகளை சொல்லுவது அநேகருக்கு விசனமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் ஆலோசனை நாங்கள் கொடுப்பது அநேகருக்கு விசனமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தையும் வரவுகளையும் பிரித்து பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். சத்தியம் வரவுக்காய் வளைக்கப்பட முடியாது, அதை நன்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினாலே எங்களுக்கு சத்தியை விட்டை விட்டு விலகுவதற்குரிய வழிமுறைகள் இருக்கிற பொழுது சத்தியத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எது சத்தியம், எது சத்தியம்? மனிதர்கள் சொல்லுகிறதா? ஏதாவது உலம்பி புலம்பி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறார்கள். பயமில்லாம சிலர் நடந்து கொள்ளுகிறார்கள், நிர்விசாரமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். அவர்களை காப்பாற்ற முடிந்தாலும் காப்பாற்ற முடியாதது போல் இருக்கிறது. கர்த்தர் வந்தாலும் அவர்கள் நிற்பது கடினம் போல நம்முடைய பார்வை இருக்கிறது. கனிகளை வைத்து மரங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது எங்கள் வேலை. தோட்டத்தில் இருக்கிற மரங்களை குறித்து அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு உங்களை வஞ்சித்தது யார்? தொடர்ந்து வாசிங்க. அதை
புத்தி இல்லாத கலாத்தியர்,
புத்தி இல்லாத கலாத்தியரே. இதுல ஒன்று விலகிக் கொள்ளுங்கள், புத்தி இல்லாமல் இருக்காதீங்க. நாங்கள் அடிக்கடி நாங்கள் பண்ணுகிற நம்முடைய பார்வைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முடியுமான அளவுக்கு தேவனுடைய பார்வை மூலமாக நாங்கள் எங்களை பார்க்க விரும்புகிறோம். தேவன் எப்படி பார்க்கிறார்? தேவன் சபையை எப்படி பார்க்கிறார்? சபையில இருக்கிறவர்களை எப்படி பார்க்கிறார்? அவர் மூலமாக நாங்கள் சபையை பார்த்து எப்படி நடத்த வேண்டும் என்ற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். உங்கள் பார்வை ரீதியாகவே நாங்களும் பார்த்தா எப்பவோ எங்கள் ஓட்டம் முடிந்து விட்டிருக்கு, எப்பவோ எங்கள் ஓட்டங்கள் முடிந்து போயிருக்கு. ஆனால் தேவனுடைய பார்வை, கிறிஸ்துவின் பார்வை, சபையை குறித்த பார்வை, ஜனங்களை குறித்த பார்வை எங்களுக்கு உருவாக வேண்டும். எங்களுக்கு இல்லையெனில் எங்கள் ஓட்டங்கள் எப்பவோ முறிக்கப்பட்டு போயிருக்கு. ஏன் நீங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சஞ்சரத்தில் இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் மூக்கம் நிறைந்திருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் கோபம் நிறைந்திருக்கீர்கள்? பார்வைகள் தவறிவிட்டது, நோக்கங்கள் தவறிவிட்டது, பேச்சுக்கள் தவறிவிட்டது, ராட்சி சிந்தை தவறிவிட்டது. ஆகையினால் அப்படி நடக்கிறது. பிரியமானவர்களே, இத்தனை வருஷ காலத்தில் எங்களோடு யாரும் வாக்குவாதப்படவில்லையா? எங்களோடு யாரும் கோபிக்கவில்லையா? எங்களை யாரும் எதிர்க்கவில்லையா? ஆனாலும் எங்கள் பார்வை வித்தியாசமாயிருக்கிறது, அவர்களை தாண்டி இருக்கிறது. அதுதான் தேவ மனிதருடைய பார்வையாக இருக்க வேண்டும். முதலாவது வசனத்தின் திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயும் விசுவாச கேள்வியினாலேயும் இதனாலே ஆவியை பெற்றீர்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா?
நீங்கள் இத்தனை புத்தியினரா? இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகள் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவைகளெல்லாம் பொறுக்க விரும்பினேன், அவைகளெல்லாம் பொறுக்கி பேச விரும்பினேன். ஆனால் என்னுடைய செய்தியின் கருப்பொருள் எங்கேயோ இருக்கிறது, அங்கே நான் வர விரும்புகிறேன். இத்தனை புத்தியினமாய் நடக்கிறீர்களே, இவ்வளவு கவலை குறைவாய் நடக்கிறீர்களே. சபையின் காரியம், ஊழியத்தின் காரியம், தேவராட்சியத்தின் காரியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தின் காரியங்களையும் நீங்கள் இவ்வளவு கவலை குறைவாய் நடக்கிறீர்களோ? உங்கள் பிள்ளைகளின் காரியங்களையும் இவ்வளவு கவலை கூறாய் நீங்கள் நடக்கிறீர்களோ? ஆவியிலே ஆரம்பம், குழுகுலண்ட ஆரம்பம், சந்தோஷமான ஆரம்பம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உன் நிலைமை எப்படி இருக்கிறது சொல். உன் மனச்சாட்சி தேவனுடைய பலிபிடத்திலே இந்த நாளிலே வைக்கப்படுவதால் அனுதினமும் நம்முடைய பலிபிடம் கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கப்பட வேண்டும். இன்று நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனை ஆராதித்தோம், தேவ பிரசன்னம் நம்மளை நிறைத்ததென்று நீ நினைக்கிறாயா? இன்றைக்கு உன் இருதயம், உன்னுடைய பலிபிடம் கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் வைக்கப்பட்டு அது தகனிக்கப்பட்டால் நலமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என்ன சொல்லவா? வசனத்தை கேட்டோம், போன வந்து போகாதருங்க, அதுக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க, ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, ஆசாரிகளின் நாட கற்றுக்கொள்ளுங்க, ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இவைகளெல்லாம் ஆவியின் நிறைவின் நாட்களிலே நடந்தவைகள். அழுது புலம்பின நாட்கள், அழுது புலம்பி ஆவியிலே நிறைந்து மனம் கசந்து கண்ணீர் சொருவி ஊட்டப்பட்டு ஆடி பாடி கர்த்தரை துதித்து இன்றைக்கு முடியல, ஆவியில் ஆரம்பித்து மாம்சம் நறுக்குகிறது. பெரியமானவர்களே, ஒரு செய்தியை கொடுத்து உங்களை கடிந்து கொண்டு பேசுவதிலே எங்களுக்கு ஒரு நன்மை கிடையாது. விளங்கிக் கொள்ளுங்க, இருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து உங்களை கடிந்து விட்டு போவதிலே எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. தேவன் அதன் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிக்க போறதும் கிடையாது. ஆனால் எதை பேச விரும்புகிறார்? எதனால் நமக்கு வாழ்வு இருக்கிறது? எதனால் நம் வாழ்வை திருப்ப முடியும்? எப்படி நாம் கர்த்தரோடு இணைய முடியும்? அது முக்கியம், அது முக்கியம். பிரியமானவர்களே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் வருகிற பொழுது இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமையிலே தேவனங்களை சந்திக்க முடியுமா என்பதை நீ ஆராய்ந்து கொள், நான் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். என்னை தேவன் இன்றைக்கு வந்த என்ன நடக்கும்? இதை பல தடவை நாம் பேசுவதுண்டு, ஆண்டவர் வந்தா என்னப்பான்னு சொல்லி. ஆனால் நீங்களோ சிந்திக்க வேண்டிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை சிந்திப்பதில்லை என்பது என்னுடைய உணர்வு பூர்வமான காரியமாகும். அதன் தாய்ப்பரியத்தை நாம் நாடுவதல்ல. யுத்தம் வரையில வரையில வரையிலேருந்து யுத்தம் வருகிறது, பஞ்சம் வரையில வரையில வரையிலேருந்து பஞ்சம் வருகிறது, உலகம் முழுவதும் நடுங்கிக் கொண்டு நிற்கிற இந்த காலத்திலே நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து வந்தால் என்ன செய்வாய், கிறிஸ்து வந்தால் என்ன செய்வாய், அதை குறித்து யோசிப்பதில்லை. திடீரென்று இயேசு வந்தால் என் இருதயம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே ஆவியில் ஆரம்பித்து மாம்சம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் துக்கமடைந்து கொண்டு இருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலம் முடிவதற்குள்ளே நாம் இதிலே நம்மளை சரியாக நிறுத்த வேண்டும், சரியாக நிறுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றறிந்து கொள்ளுங்க, நாங்கள் நிற்கிற காலம் கிருபையின் காலம், ஆனால் அவர் வருகையின் காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. திருப்பி வாசிங்க சிஸ்டர், மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள்,
நீங்கள்
இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா?
நீங்கள் புத்தியினமாய் நடந்து கொள்ளுகிறீர்கள். புத்தியினமான யோசனைகள், புத்தியினமான நடவடிக்கைகள், புத்தியினமான பேச்சுக்கள், புத்தியினமான கோபங்கள், புத்தியினமான மூர்க்கங்கள், புத்தியினமாக நடந்து கொள்ளுகிறோம். புத்தி இல்லாத கலாச்சியரே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஆரம்ப நாட்களை கொஞ்சம் நினைவு கொண்டு வருவோமா? பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களே, விலையுண்ட ரத்தத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உன்னதமான தேவனுடைய குமாரன் விலையாக கொடுக்கப்பட்டாரே, உன்னுடைய ஆவிக்குரிய நாட்களை இன்றைக்கு திரும்பி பார்த்தால் நலமாயிருக்கும். ஆரம்ப நாட்களை குறித்து பேசுகிறேன். ஆரம்ப நாட்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு ஆரம்ப நாட்கள் இருக்கிறது. குழுகுழுப்பான நாட்கள், இருந்து கொண்ட நாட்கள், இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்த நாட்கள், வசனத்தை அப்படியே பிச்சு சாப்பிடலாம் போல இருந்த நாட்கள். எங்க இன்றைக்கு எங்க? ஏன் முடியல? காரணம் என்ன? மாம்சம் நிறைக்கிறது, மாம்சம் எங்களை மேவுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆராதனை தவற விடாமல் விழுந்து விழுந்து ஓடின நாட்களை நான் அறிவேன். ஒரு சப கூட்டங்களை விடாமல் விழுந்து விழுந்து கண்ணீரோடு சபம் பண்ண நாட்களை அறிவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நான் மற்றவர்களுக்காக வேண்டி செய்வதல்ல, இவைகளின் வாழ்வுக்கு நான் செய்வது. இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? ஒருவர் சபைக்கு வராவிட்டால் எங்களுக்கு நஷ்டம் என்று நினைக்கிறார்கள், ஒருவர் ஜெபக்கூட்டத்துக்கு வராவிட்டால் எங்களுக்கு நட்டம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நான் பின்னுக்கு கொஞ்சம் பேச வருகிறேன், அதை குறித்து பேச விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாம்சத்தினால் மேற்கொள்ளப்படாதபடிக்கு ஆவியில் நிறைக்கப்பட்டு ஆரம்பித்த அதே ஓட்டத்தை அந்த வேகத்திலே, அந்த நோக்கத்திலே, அந்த அபிஷேகத்திலே, அந்த எண்ணத்திலே நாம் அதை முடிக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன். ஆகவே முடிக்கிற பொழுதும் அவனுடைய ஓட்டம் நன்றாகத்தான் இருந்தது என்று சொல்லுகிறார். என்னுடைய ஓட்டம் இன்றைக்கு எப்படி முடிக்கவே இல்லையப்பா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் மற்றவர்களில் இருக்கிற கோபங்கள், மாம்சத்தின் காரியங்களில் தங்கள் ஓட்டங்களை உடைத்து விட்டார்களே. யாருக்கு நட்டோம், எவருக்கு நட்டோம்? தேவராட்சியத்துக்கு நட்டம். தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை நீ செய்து முடிக்காதது தேவனுக்கு நட்டம், மற்றவர்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு அல்ல. நான் கடந்த முறை சொன்னேன் நினைக்கிறேன், சவுலின் காரியத்திலே தேவன் நினைத்தால் என் இடத்துக்கு என்ன ஒருவனை நாளைக்கு நிறுத்த முடியும்? நாம் பெருமை பாராட்டுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. அவருடைய கிருபையிலே அழைக்கப்பட்டோம், செயல்படுகிறோம். ரெண்டதம் பண்ணினால் அடுத்தவன் ஆயத்தமாயிருப்பான், அடுத்தவனை தேவன் உண்டு பண்ணுவான், அடுத்தவனை தேவன் இந்த இடத்திலே நிறுத்துவார். அதை தெரிந்து புரிந்துதான் நாங்கள் நடக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியினால் ஆரம்பித்தீர்களே. ஒரு ஜெப கூட்டத்துக்கு வராட்டிக்கு தூக்கம் அடைந்த நாட்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ஆரம்ப நாட்களை சிந்தியுங்கள். ஒரு ஜெப கூட்டத்துக்கு வராவிட்டால் தூக்கம், முடியலை ஆண்டவரே, வரலே ஆண்டவரே, உன் ஜெபத்தை நான் ஜெபிக்கலே ஆண்டவரே, அழுத நாட்கள். இன்னைக்கு மாம்சம் மேவி இருக்கிறது, கண்ணீரே வருதில்லை, இருதயம் கலங்குதே இல்லை. ஏன்? அடித்தவருடைய மாம்சங்களை நம்முடைய வாழ்விலே நிறைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை கெடுத்து கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்துகிறோம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேறுங்கள், 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 செழித்திருங்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள், பசுமை கொள்ளுங்கள், உங்கள் பலிபடங்கள் பற்றி எரிய எழுந்து நில்லுங்கப்பா. சபை என்பது உன்னுடைய வாழ்வாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதுதான் நீ தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக அவரை திருப்திப்படுத்துகிறாய் என்பதை மறந்துவிடாதே. சபை நம் வாழ்வாக மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தை சுற்றி தங்களுடைய கூடாரங்களை போட்டுக்கொண்டார்கள், கூடாரத்தை சுற்றி இருப்பார்கள். சபையிலே எப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறதோ அவர்கள் எழும்பி விடுவார்கள், அவர்கள் சமூகத்தை நாடுவார்கள், தேவ மனிதன் கூப்பிடுகிற பொழுது எழுந்து விடுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எதை சுற்றி இருக்கிறது? மாம்சத்தை சுற்றி இருக்கிறது, மாம்ச காரியங்களை சுட்டீர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஆவிக்குரியவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரியவர்களோடு இசைந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து சபம் பண்ணுங்கள், ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து ஓடுங்கள், ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து பிரயாசப்படுங்கள். உங்களை வஞ்சிக்கத்தக்க காரியங்களுக்கு இடம் கொடாதீங்கப்பா. இதனால் ஒன்று என்ன தெரியுமா, நீங்கள் மதிக்கப்படாமல் போய்விடுவீர்கள். நீங்கள் மதிக்கப்படாமல் போய்விடுவீர்கள். தேவனாலும் சரி, மனிதர்களாலும் சரி, கன நாளுக்கு அந்த ஓட்டங்கள் நின்றுபடியாது. கன நாளுக்கு இவைகளை தேவன் அங்கீகரிக்க போறதும் கிடையாது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகையினாலே இந்த வசனங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் முக்கியமானவைகள். இது குறித்து இன்னும் நிறைய பேசலாம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை ஏதோ கேட்டோம் என்று சொல்லி போட்டு அங்காலே வைத்து விடாதீங்க. இதை வைத்து உங்கள் இருதம் அலசப்படுவதாக, இந்த வெளிச்சத்திலே உங்கள் வாழ்க்கை திரும்பினால் நலமாயிருக்க. பிரியமானவர்களே, கத்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு கொண்டு செல்லவா, திரும்ப கத்தரண்டை திரும்புங்கள் என்ன ஒரு காரியம் பாப்பமா. மத்தேயு 12 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 12 அதிகாரம் சீக்கிரமாக 31-32 வாசிங்கள். 31-32 வாசிங்கள். ஆதலால்
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷ குமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்று அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனிகள் கனியினால் அறியப்படும். குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு
சொல்லுகிறேன்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு வசனத்தை வாசிச்சு ஏன் தெரியுமா, ஒன்றைக்கு உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல வரேன். பிரியமானவர்களே, கனிகளின் நிமித்தம் நம் வாழ்வு அறியப்படுகிறது. கனிகளின் நிமித்தம் நம்முடைய வாழ்வு அறியப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிற கனிகள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சரியா? என்றால் ஆவியின் கனி என்று சொல்லி புறப்படுகிறது கலாத்தியர்ல. நமக்குள்ள இருக்கிற கனிகள் ஆவிக்குரியவைகளாக இருந்தால், அவைகள் ஆவிக்குரிய நிறைவில வெளிப்பட்டால் அது எப்படி இருக்கும், ஆவிக்குரியதாக இருக்கும். அவைகள் மாறாக மாம்சத்துக்குரியதாக இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்பது கேள்விக்குரியது. வழங்குறதா? இதைவிட அருமையான வசனம் எங்க இருக்கிறது? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்பு நாளிலே கணக்கொப்பு வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எழுதப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு நிருபத்திலே நாங்கள் பார்த்தால் நாவை குறித்து அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. எலும்பே இல்லாத நாவினாலே வரம்பு இல்லாமல் பேசாதிருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்துக்குரியவர்களை பேசாதிருங்க. மாம்ச சிந்தனையில் முடிவுகள் எடுக்காதிருங்க. மாம்சமாக நடந்து கொள்ளாதீர்கள். இங்க இருக்கிற யாராவது இது அவங்களுக்கு இவங்களுக்கு நினைச்சியோ, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பாராக. அங்க இங்க மைண்ட் எங்கேயாவது ஓட விட்டியோ, கர்த்தர் உன்னை நியாயம் செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை ஒன்று கேட்கவா, இத்தனை வருஷம் இந்த சபையில இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், உங்களிடத்துல வந்து என்னும் ஒருவரை குறித்து தாறுமாறாக தேவையில்லாத ஒரு காரியத்தை சொன்னால் எழுந்து நடத்துல எலும்பு. ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். தேவாவியில் நிறைந்து நடந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த இந்த சபை ஆரம்பித்த நாட்கள் இருந்து இந்த சபையிலே நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். உங்களோடு நேரடியாக நான் பேசியிருந்தால் அது நேரடி பேச்சு, அதில் எந்தவித தப்புமே கிடையாது. ஆனால் உன்னை குறித்து மற்றவர்களை குறித்து தாறுமாறா என்னும் ஒரு இடத்துல மாம்ச எண்ணத்தோடு மாம்சத்தின் நிறைவிலே நான் பேசியிருந்தால் நான் பேசிய நபர் இன்றைக்கு இந்த நாளிலே எழும்பி நிற்பாரா? பைபிளை தூக்கி கொண்டு சும்மா வராதீங்க. ஆவிக்குரியவர்களை சும்மா சொல்லாதீங்க. நம்முடைய ஓட்டத்தில் முடிவிலே நன்மை இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்னைக்கு சொல்ல முடியுமா, நல்ல ஓட்டத்தை நான் ஓடுகிறேன். நல்ல ஓட்டம் அப்பா, தேவன் தந்தது நல்ல ஓட்டம். ஆண்டவரே, நல்ல ஓட்டம் ஆண்டவரே, நான் இதை நன்மையாய் முடிக்க விரும்புகிறேன். ஐயோ, அநேகர் விரும்பியும் கர்த்தருடைய பணியை செய்ய முடியாமல் இருக்கிறது. அநேகருக்கு கொடுக்கப்பட்டும் அவர்கள் அதை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். ஆகையினாலே மனுஷர் பேசுகிறார். பிரியமானவர்களே, நம் கனிகள் என்ன என்று அதில் அறிந்து கொள்ளலாம். இதுல என்ன இருக்கிறது? இதுல ஒன்றுமே இல்லை, இதுல ஒன்றுமே இல்லையே. நான் உங்களிடத்தில் பேசுகிற பொழுது என்னை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் பேசுகிற பொழுது நான் உங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் சமமாக கர்த்தர் வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே பிரியமானவர்களே, சிலது அப்பப்போ சபைக்கு வரும், அப்பப்போ அலட்டி விட்டு போய்விடும். அதுகளிலே சாய்ந்து கொண்டு இருக்காதிருங்க. சபையில் நிலைத்திருங்க. சபையில் நாட்டப்பட்டு கனி கொடுங்க. சபையிலே நிலைத்திருங்க. சபையிலே அமர்ந்திருங்க. ஆவியிலே நிறைந்திருங்க. ஆவியின் நோக்கமுள்ளவர்களாயிருங்க. ஆவியின் பார்வை உள்ளவர்களாயிருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரம் நல்லதென்றால் அது ஒருபோதும் கசக்கவே கசக்காது. மரம் நல்லதென்றால் நீ நல்லவன் என்று சொன்னால், நீ நல்லவன் என்று சொன்னால், நீ தேவன் ஆவினால் நிறைக்கப்பட்ட வாழ்வு வாழ்கிறாய் என்று சொன்னால் கசக்காதப்பா. எப்பொழுதும் நீ நன்மையைத்தான் சிந்திப்பாய். நீ நல்ல நோக்கம் உள்ளவனாய்த்தான் இருப்பாய். நல்லதையே பேச நீ துடிப்பாய். தேவ ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவனாய் இருப்பாய். அதுதான் தேவ ஆவியிலே நிறைந்தவர்கள். மாறாக ஒன்றுமே கிடையாது, மாறாக ஒன்றுமே கிடையாது. என் காதுக்கு சில குப்பைகள் வருகிற பொழுது அதை குப்பையிலேயே போட்டு விடுவேன். அதை எடுத்து செல்லுகிற வேலையெல்லாம் நமக்கு சரிவராதப்பா. அதை கொண்டு போகிற வேலைகளும் எனக்கு சரிவராது. அதை குறித்து போதகர் இடத்துல போய் கதைக்கிற வேலையும் எனக்கு சரிவராது. சபையின் நன்மையை நிமித்தம் பேசுகிற காரியத்தை நான் பேசவில்லை. சும்மா அலம்புகிறது, எங்கேயுமே இருக்கிறது போல கொஞ்சம் அலம்பிட்டே இருக்கிறாங்க பாருங்க. நாம் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டும். தேவ ஆவியினால் நிறைந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவைகள் என் ஆவிக்குரிய வாழ்வை கெடுக்கவும், என் ஆவிக்குரிய ஓட்டங்களை தடுக்கவும், என் கர்த்தருக்கு நான் செய்ய வேண்டியவைகளை முறியடிக்கவும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நம் கர்த்தருடைய வேலைகள், நாம் கர்த்தருக்கு செய்கிற காரியங்கள் மற்றவர்களின் நிமித்தம் தடைபடாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது குறித்து எல்லாம் கணக்கு பேசிட்டு இருக்கலாம், அப்படியே இருக்கட்டும். பிரியமான ஆகையினாலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் செய்கிறவைகளை கர்த்தர் நியாயம் செய்வாரே. நான் இன்றைக்கு ஜபம் நடத்துகிற பொழுது கேள்வியிலே, சாரி, ஊப்பத்தாளில் பேசிய காரியம், நாம் செய்கிற காரியங்களை தேவன் மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்க ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. அமலேக்கேர் இஸ்ரவேலருக்கு வழிமுகத்ததை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். அதனாலே சவுல் நீ போய் என்ன செய்ய வேண்டும், அவைகளை கொலை செய்து விட்டு வர வேண்டும். ஆகவே நாம் செய்கிற காரியங்கள் இன்றைக்கு நன்மையாக நமக்கு தோண்டலாம். அநேக பார்வையிலே நமக்கு நன்மையாக இருக்கலாம். அநேக நம் பார்வையிலே நீதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் காத்திருந்து பொறுத்திருந்து நம்முடைய காரியத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் நியாயம் செய்வார். அது நானாக இருக்கிறதுக்கு, நீங்களாக இருக்கிறதுக்கு, எவராக இருந்தாலும் கர்த்தர் நீதி உள்ள தேவன். ஆனால் லேட் பண்ணுவார் ஆண்டவர். ஆண்டவர் காத்திருப்பார், வெயிட் பண்ணுவார், செயல்படுவார். ஒருபோதும் அந்த தைரியத்திலே தான்ப்பா நாங்க நிக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த தைரியத்திலே நாம் ஊழியம் செய்கிறோம், அந்த தைரியத்திலே அவர் நடத்துவார், அவர் நியாயம் செய்வார், அவர் விசாரிப்பார். 10 வருஷத்துக்கு முன்பதாக சொன்னா இந்த பிரசங்கம் இந்த ரீதியிலே நான் செய்திருக்கவே மாட்டேன். ஏன்? என் மனநிலைமை அப்படி அல்ல, என் நோக்கங்கள் அப்படி அல்ல, அவைகள் அப்படி. இன்றைக்கு இந்த பிரசங்கம் இந்த ரீதியிலே செய்யக்கூடிய மனநிலைமை எனக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே நான் என்ன சொல்லுகிறேன், ஆவியினால் நிறைக்கப்பட்டிருந்தால் ஆவியின் கனி, மாம்சம் நிறைக்கப்பட்டிருந்தால் மாம்சத்தின் கனி. இதுல என்ன பெரிய யோசிக்க இடம் இருக்கிறது? என்ன சிந்திக்க இடம் இருக்கிறது? என்ன பெரிய ஆராய்ச்சி பண்ண இடம் இருக்கிறது? ஆகையினாலே ஒரு சிலருக்கு பேசவே தெரியாது. விசுவாசிகள் என்று பெயர், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர், தேவ பிள்ளைகள் என்று சொல்லி பெயர், தவறான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். தவறான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், கூச்சமான சில வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். மரியாதை இல்லாமல் பேசிக் கொள்வார்கள். மரியாதை, பிரியமானவர்களே, ஒருவேளை மற்றவன் செய்தது அநியாயமாக இருந்தாலும் நீ ஆவிக்குரியவன் அல்லவா? நீ ஆவிக்குரியவள் அல்லவா? உன் ஆவியின் நிறைவு எங்கே அத்தி போய்விட்டதோ? ஒருவேளை மற்றவன் அநியாயம் செய்யட்டுக்க, ஒருவேளை மற்றவர்கள் ஏதோ நீதி இல்லாமலே நடந்து கொள்ளட்டுக்க, ஆனால் நான் யார்? உன்னதமான தேவனுடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டு ஜீவாதிபதி நடுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயம் அல்லவா. நான் பேசுகிற வார்த்தையிலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும், ஒரு சுகம் இருக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், ஒரு நன்மை இருக்க வேண்டும். கோபத்திலையும் கண்டவைகளை பேசிவிட்டு அலைந்து திரிகிறவர்களுக்கு பெயர் தேவ பிள்ளைகளே கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது, பேசுவதற்கு தாமதமாயிருங்கள். எத்தனை பேர் தாமதமாயிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பேசுவதை நீங்களே தடுத்து வேணாண்டவர் என்று சொல்லி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்க சொல்ல இல்லை வேணவே வேணாம், இதை குறித்து நான் பேச வரலன்னு சொல்லி உங்களை நீங்களே தடுத்து இருக்கிறீர்கள். வேணாவா? ஆண்டவர் நீதி செய்கிறவர். அது வருகிற பொழுது நான் பேசிய வார்த்தைகள், உங்களை குறித்து நான் பேசியவைகளை தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை மறக்காதீர்கள், மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் முடித்து விடலாம். சகரியா 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 12 வாசிங்கள்.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். வாசிங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க, இங்க நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். வாசிங்க.
வேதத்தையும்
சேனைகளின் கர்த்தர் ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாத படிக்கு தங்கள் இருதயத்தை ஐராக்கியமாக்கினார்கள். இந்த வசனம் உங்கள் உள்ளத்திலே செல்லுவதாக, இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே இடம் பிடிப்பதாக, இந்த வசனத்தை சாப்பிடுங்க, இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கப்பா, இந்த வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க, இந்த வசனத்துக்கு சபை தன்னை விடுவது நல்லது, இந்த வசனத்துக்கு உங்களை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்து உங்களை அந்த வெளிச்சத்திலே பார்ப்பது நல்லது, முரட்டாட்டம் பண்ணாதிருங்க. எதுக்கெடுத்தாலும் நான் செய்தது சரி என்பது, எதுக்கெடுத்தாலும் நான் பேசியது சரி என்பது, எதுக்கெடுத்தாலும் நான் செய்ததுதான் சரி என்பது, எதுக்கெடுத்தாலும் என் நோக்கம்தான் சரி என்பதை திரும்பவும் சொல்லுகிறேன். மற்றவர்களை நினையாதிருங்கள், உனக்குத்தான் பேசுகிறேன். திருப்பி வாசிங்க சிஸ்டர், 12வது வசனம்.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
வேத வசனம் தேவ ஆவியினாலே தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதி கொடுத்தது. இன்னைக்கு அதற்கே இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு வாழ்வு மாறுகிறது. இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வை கெடுக்கிறோம். ஆனா தேவ வார்த்தைகள் நமக்குள்ள உள்பூறுகிறது அல்ல. இந்த பாரு, எனக்கு தேவையான வார்த்தைகளை இதிலே பொறுக்கி எடுத்து உன்னோடு வாதாட என்னாலே முடியும், எனக்கு தேவையானவர்கள் என் வசப்படுத்தி பேச என்னால் முடியும். ஆனால் ஒப்பு கொடுப்பது என்பது வேறு, மனம் திரும்புவது என்பது அதைவிட வேறு, ஆவிக்குரியவர்கள் என்பது அதைவிட வேறு. பேசுகிற பொழுது கடைசி நாட்களில் நான் கடந்து போன கிழமை முதற்கிழமை பார்த்து அங்கிருந்து தொடங்க விரும்பினேன். நேரம் போகிறது அல்லவா. சவுல் சாமுவேலோடு பேசுவதை தேவ பார்வையிலே அதை இரண்டதமாக கண்டார். அவங்க சண்டை பிடிச்சாங்களா? சாமுவேலும் சவுலும் அடிபட்டாங்களா? கெட்ட வார்த்தைகளை பேசினார்களா? ஏதாவது முரட்டாட்டம் பண்ணினார்கள்? அவர்கள் பேசுகிறார்கள். இவர் பேசுகிறது ஒன்று, அவர் பேசுகிறது என்னும் சாமுவேல் சொல்லுகிறதுக்கு அவர் எதிர்கருப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு எதிர்கருத்து வைத்து ரெண்டதம் பண்ணாதீங்க. எங்களுக்கு நீங்கள் உடையத்தக்கிற அளவுக்கு உங்களை கடிந்து கொள்வது லேசான காரியம். எங்களுக்கு உங்கள் காரியத்தை கொடுத்து முடிவுகள் எடுப்பது லேசான காரியம். உங்களை தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வது லேசான காரியம். ஆனா ரெண்டதம் பண்ணுதல் தேவனுக்கு பிரியமானது அல்ல. என்ன ரெண்டதம் பண்ணுதல்? வாக்குவாதப்படுது. ஒரு தேவ மனுஷன் வந்து நின்று பேசுறான்னு சொல்லிச்சுன்னா அதை முதல்ல கனம் பண்ணு, அதற்கு இடம் விட்டு கொடு. அந்த மனிதன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேள். உன் காரியத்துக்கு இதுதான், உனக்கென்று ஒரு முடிவு வைத்திருந்தா நீ எங்கிடத்துல வருவதில் அர்த்தமில்லை, வராதரு, வராத. பேசுகிறதை கேட்டு அதற்கு இடம் விட்டு கொடுத்து ஓகே போதுகிறேன், நான் உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி செயல்படுகிறேன் என்றுகிறவன் தைரியமாய் வா. உனக்கு ஆலோசனை கொடுக்க நாங்கள் ஆயத்தம், உன்னை கர்த்தருக்குள்ளே நடத்த நாங்கள் ஆயத்தம். எங்களையும் எதிர்த்து, எங்களையும் பேசி, வழியில போய் பேசி, டெலிபோன்ல பேசி. பிரியமான தேவர்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களை குறித்து மற்றவர்கள் சபையிலே என்ன பேசுகிறார்கள் என்ற அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? அந்த புத்தியினம் இருக்கிறதா? அதனாலதான் கலாத்தியார் புத்தி இல்லாத கலாத்தியர். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆதி தேவன் எனக்கு தேவனை தேவனை தெரியும் தெரியும் என்று சொல்றவர்கள் வழங்காதவர்கள் சொல்லுகிற காரியம். தேவன் எனக்கு தெரியும், தேவன் என் வாழ்க்கைக்கு தெரியும், தேவன் என் பிரச்சனையை அறிவார், தேவன் எனக்கு நீதி செய்வார் என்றதெல்லாம் வழங்காத காரியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அது குறித்து அடுத்தடுத்த கிழமைகளில் நான் பேச முடிந்தால் பேசுகிறேன். சொல்வது தேவன் அறிவார், தேவன் ஒன்றும் அறிய மாட்டாரப்பா. தேவன் நீ சொல்லுகிற விதத்தில் அறிகிறதுக்கு அங்கு ஒன்றுமே அல்ல அல்ல. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளுகிற பொழுது அவர் நம்மளை குறித்து என்ன அறிவது? மாம்சத்தின் கனிகள் நம் இருதயத்தில் இருந்து குமுகுமு குமுகும் என்று வருகிற பொழுது கர்த்தர் எங்களை குறித்து என்ன அறிவது? ஆவிக்குரியவர்கள் தேவனால் பிறந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, தேவனால் பிறந்த ஆபிரகாமின் பிள்ளைகளுடைய சுபாவம். ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே. ஆனால் ஒரு சுபாவம் நம் வாழ்வில் இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் கணக்கு பேச எனக்கு விருப்பம். நான் இதோடு முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். ரெண்டு மூன்று காரியங்கள் இருக்கிறது, இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் இயலாதபடிக்கு தங்கள் இருதயத்தை
வைரமாக்கினார். இது கிறிஸ்தவர்களுக்கு விருப்பமானது ஒன்று. வசனம் வருதுண்டா, வசனம் கர்த்தர் எழுதி தந்தாரப்பா, எனக்கு தான் தந்திருக்கிறார், நான் திருத்தத்தான் எனக்கு என்னை சரிப்படுத்தத்தான் தந்திருக்கிறார், எனக்கு கஷ்டப்பட்டாலும் அவர் நல்லதுக்கு தான் செய்கிறார், என்னை குட்டுவதற்கு தான் இதை அனுப்பியிருக்கிறார். அந்த எண்ணம் ஆவிக்குரியவர்களுக்கு இல்லை. மாம்சத்தில் யாரெல்லாம் எதை சொல்றார்களோ அதை முழுவதும் முழுங்கி போட்டு வசனத்தை தள்ளி விடுகிற ஆவி உள்ளவர்கள் மாம்சம். ஆவிக்குரியவர்களா இருங்கப்பா, ஆவியில் நிறைந்திருங்க, ஆவியிலே வழிநடத்தப்படுங்க. இன்னைக்கு அந்நிய பாஷைகளில் நிறைந்து ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அழுது ஊத்தின நாட்கள் எதென்று தெரியாம இருக்கிறோம். எது இல்லை. இன்னைக்கு சபையை பார்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது, சபையாரே அந்நிய பாஷைகளை பேசுங்கள், கட்டத்தந்த வரத்தை பிரயோசனப்படுத்துங்கள், ஆவியிலே நிரம்புங்கள், ஆவியிலே மூழ்குங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத படிக்க நம்முடைய இருதயம் என்னத்தினாலே மாம்சத்தினால் வைராக்கியப்படுகிறது, வைராக்கியம் நிறைந்திருக்கிறது, கோபம் நிறைந்திருக்கிறது, மூர்க்கம் நிறைந்திருக்கிறது, மற்றவருடைய காரியங்கள் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசந்த வாசிங்க சிஸ்டர். ஆதலால்
நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர்.
இந்த வசனத்தை தான் நேற்று எனக்கு 11:30 ஆண்டவர் சொன்னார், இதை வைத்து நான் கூப்பிட 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 கேளாம இருக்கிறாங்க, நான் சொல்ல 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 வழியாது இருக்கிறாங்க, நான் வார்த்தைகளை அனுப்ப 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 வெசனப்படுகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ கூப்பிடுகிற ஒரு நாள் வரும், நீ கதறுகிற ஒரு நாள் வரும், நீ கண்ணீர் விடுகிற ஒரு நாள் வரும், தேவனை நோக்கி புலம்புகிற ஒரு நாள் வரும், உடைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற நாள் வரும், அன்னைக்கு நீ கதறுவாய், அன்னைக்கு தேவனை நோக்கி நீ பாட்டு புலம்புவாய். ஆனால் அவரும் அவர் கேட்காதவர் போடுகிறப்பா. ஏன் தெரியுமா? இன்றைக்கு வார்த்தைகளை நாம் கனம் பண்ணுவதில்லை, வசனங்களுக்கு நாம் எங்களை விட்டுக் கொடுப்பதில்லை, வசனங்களுக்கு எங்களை நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை, வசனம் எனக்கென்று நான் எடுத்துக் கொள்வதில்லை. இன்னைக்கு பலருடைய நினைவுகள் இன்றைக்கும் என்ன சொல்லுகிறது? வசனம் அவர்களுக்கு, வசனம் இவங்களுக்கு, வசனம் அங்க, வசனம் இங்க. ஐயோ, உனக்கல்லவா இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கல்லவா இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் மனம் திரும்ப, நான் என் வாழ்க்கையை சரிமாற்ற, இந்த வசனத்திலே நான் நிற்க. இன்னைக்கு எல்லோ மற்றவர்கள் 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 மற்றவர்கள். ஐயோ, நீ கூப்பிடுகிற பொழுது கேளாது, நீ கதறுகிற பொழுது கேளாதிருப்பேன். பிரியமானவர்கள் என்ன ஒன்று சொல்லவா, கடந்த நாட்களிலேயே நாங்கள் கதறிய பொழுது கர்த்தர் கேட்டார் என்பதை மறக்காதே. ஆனால் இன்றைக்கு அவர் உன்னை கூப்பிடுகிற பொழுது நீ கேட்காதிருக்கிற பொழுது இன்னும் ஒரு தடவை உன் சத்தத்தை அவர் கேட்பார் என்று சொல்லி நினைவு கொள்ளாதே. எனக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. கைவிடப்பட்ட நிலைமைகளும், நொறுக்கப்பட்ட நேரங்களும், சபை ஊழியர்கள் என்று சொல்லி கதறி அழுது ஜெபம் பண்ணி கர்த்தர் நடத்தின விதங்களை பார்க்கிற பொழுது ஆச்சரியம். ஆனால் இந்தோ ஆவியினாலும் கனிகளாலும் நிறைக்கப்பட வேண்டியவர்கள் மாம்சத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலம் மாறும், நீ கூப்பிடுகிற நாட்கள் திரும்ப உனக்கு உருவாக்கப்படும், நீ கூப்பிட்டு கதறுகிற நாட்கள் உனக்கு திரும்பி கொடுக்கப்படும். அன்று நான் கேட்காதவர் போல் இருப்பேன் இருப்பேன். நன்றி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆவியினாலே எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், வசனத்தினாலும் கர்த்தரினாலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். பிரியமானவர்களே, கடந்த ரெண்டு செய்திகளின் மத்தியிலே என்னோடு ஒரு சிலர் பேசினார்கள். அதன் அடிப்படையிலே நான் உங்களோடு இதை தொடர்ந்து பேசுகிறேன். எதற்கும் காரணம் இல்லாமல் தேவன் வார்த்தைகளை அனுப்புவதல்ல. உங்களுக்கு கொண்டு சொல்லவா, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து செல்லுங்கள். ஏனோ தான் ஒன்று சொல்லி நினைத்து இந்த வசனத்தை தள்ளிவிட்டு போனார். இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அதே வேளையில் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லவா, உங்களை ஆவிக்குரியவர்களாக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆவிக்குருளாக உங்களை நடத்தி கொள்ளுங்கள். ஆவியின் வழி நடத்தி கொள்ளுங்கள். மாம்சம் உங்களை விட்டு விலகவும், மாம்சத்துக்கு ஊரியவர்கள் உங்களை விட்டு விலகவும், கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். இல்லையெனில் ஒரு நாள் வரும், நீ கதறுவாய். என் கண்களுக்கு முன்பாக நான் சிலவற்றை காண்கிறதுண்டு. கண்களுக்கு முன்பதாக நான் சிலவற்றை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பதாக சில காரியங்கள் இப்படித்தான் நடக்குமோ என்பது ஒரு பார்வையாக இருக்கிறது. அது வெளிப்பாடா இல்லாவிட்டால் அது கனவா, அது எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்ப்பதுண்டு இப்படித்தான் என்று சொல்லி அப்படி நடவாத படிக்கு கர்த்தர் இறங்குவாராக, கர்த்தர் இறங்குவாராக. நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் கிருபையிலே இரக்கத்திலே இருக்கிறபடியினால் நாம் செய்வது எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நினைக்க கூடாது. அவர் சடுதியிலே இறங்குவார், சடுதியிலே நியாயம் செய்வார். அன்றைக்கு நீ கதறுவாய், அன்றைக்கு நீ அழுவாய், நீ அன்றைக்கு கண்ணீர் விடுவாய். பிரயோஜனம் அல்ல, அவர் கேட்காதது போல கடந்து செல்வார். பிரியமானவனே, திரும்பி சொல்றேன் கேள், இன்றைக்கு நாங்க ஜபத்துக்கு வாங்கும்னு சொல்லி கதறி கதறி கேட்கிறோம், முடிச்சிடறேன். ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி கதறி கதறி கேட்கிறோம். ஊழியத்தை செய்யுங்கள்னு சொல்லி கதறி கதறி கேட்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ரெண்டு போதகர்கள் ஒரு சபையில் இருந்து எங்களை அடிக்கடி கேட்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒன்று தெரியவா, இதுதான் கர்த்தருடைய சத்தம் என்பதை ஆவிக்குரிய கண்களில் நீ பார். அன்று புரியும் இந்த காரியங்கள். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ புலம்புவாய், ஐயா என்று புலம்புவாய். அந்த சத்தங்கள் எங்கள் காதுகளுக்கு கேட்காதபடி கர்த்தர் மாற்றி விடுவார். இன்றைக்கு நாங்கள் புலம்புகிறோம், இன்றைக்கு நாங்கள் கதறுகிறோம். ஜெபத்துக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள், ஊழியத்தை செய்யுங்கள், உண்மையா இருங்கள், கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் என்று கதறுகிறோம். என்ன நினைக்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள்? யாருடைய சத்தம்? மாம்சமா? நினைத்துக்கொள். நீ ஒருவேளை இன்றைக்கு மாம்சம் என்றுதான் நினைத்துக் கொள்ளுகிறாய், ஆனால் ஆவிக்குரியவர்களாய் புரிந்து கொள். தேவன் ஒரு நாள் வருவார், அன்றைக்கு அவர் சொல்லுவார், நான் எத்தனை தடவை சொன்னேன், நான் எத்தனை தடவை கத்தியை கத்தியை சொன்னேன், எத்தனை தடவை புலம்பினேன், நீ கேட்கலையே, நீ கேட்கலையே, நீ கேட்கலையே. ஊழியத்தை அசட்டை பண்ணினாய், ஆராதனையை அசட்டை பண்ணினாய், ஜபத்தை அசட்டை பண்ணினாய், தேவ மனிதர்களை அசட்டை பண்ணினாய், தேவ சபையை அசட்டை பண்ணினாய், தேவ காரியங்களை அசட்டை பண்ணினாய். என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், சொல்லு, என்ன சொல்ல உண்டாலே முடியும், சொல்லு. இன்னைக்கு நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது இதுதான் என் உள்ளத்திலே பட்டது. என்ன தெரியுமா, எனக்கு அநேகரை தனிப்பட்ட விதத்திலே ஆராதனைக்கு வாங்கப்பா, விடாதீங்க, சபக்கூட்டத்துக்கு வாங்க, விடாதீங்க. இன்னைக்கு உங்கள் சாக்கு போக்குகளும் உங்கள் மாம்சத்தின் நடவடிக்கைகளும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் சடுதியிலே முடிவெடுப்பார், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாரி, உன்னை இந்த காரியங்களை சொல்லி உன்னை எச்சரிப்பதிலே நீ பயந்து நடப்பதிலே ஒன்று நடக்க போறதில்லை. இதற்கு மனம் திரும்புதல் அவசியம், இதற்கு நாம் விட்டுக் கொடுப்பது அவசியம், இதுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்பது அவசியம். ஆகையினாலே ஏதோ ரெண்டு வசனத்தை சொல்லிவிட்டாரே, என் மனம் கஷ்டப்படுகிறது என்று சொல்லி ஏதோ ஆண்டு சொல்லி பார்த்து விட்டு கடந்து செல்லாதே, அது இந்த நேரத்துக்குரியது. ஆனால் ஆனால் இந்த சத்தம், ஆண்டவர் பேசுகிற சத்தம், இன்னைக்கு நான் இதை வாசித்து விட்டு இந்த சிந்தனையிலே முழுவதும் ஓடியது. எத்தனை தடவை கத்துக்கிறோம், எத்தனை தடவை சொல்லுகிறோம், எத்தனை தடவை செய்யுங்கன்றோம், எத்தனை தடவை ஓடுங்கன்றோம், எத்தனை தடவை வேண்டான்றோம், எத்தனை தடவை செய்யாதன்றோம். கேளாமல் இருக்கிறார்களே, நிர்விசாரமாக இருக்கிறார்களே. ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது கூப்பிடுகிறேன், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நான் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கேட்காமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கதறுவார்கள், அவர்கள் பின்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அவர்கள் நோக்கி என்னை நோக்கி ஆண்டவரே என்று கதறுகிற நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அன்று நான் கேளாதவர் போயிருப்பேன், கேளாதவர் போயிருப்பேன், கேளாதவர் போயிருப்பேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரதூரமான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைத்து போவதில் எனக்கு எந்தவித சந்தோஷம் கிடைக்கவே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற பொழுது நம் வாழ்வு மாம்சத்தில் அமிழ்ந்துவிடும், மாம்சத்துக்குள்ளே போய்விடுவோம். அது எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாய் நம் வாழ்வு மாறுகிறது தெரியாது. ஆனால் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நன்றாய் தெரியும். இங்கிருந்து உங்களை பார்க்கிற பொழுது உங்கள் நடவடிக்கைகள், உங்கள் பேச்சுக்கள், உங்கள் செயல்பாடுகள், உங்கள் ஊழியத்தின் நடவடிக்கைகள், உங்கள் ஆராதனையின் வருகிற நோக்கங்கள், ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நம்மளால் இந்த கனியை கவனிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகையினாலே திரும்பவும் உங்களுக்கு சொல்லி முடிப்பது என்னவெனில், கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. எழுந்திருப்போமா தேவனுடைய சமூகத்திலே. ஹலலூயா, 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 ஹலலூயா. 5 நிமிஷம் இந்த இடத்துல பேசாமல் இருந்து கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் வையுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறதை திரும்பவும் கேளுங்கள். ஏனோ தானோ என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல விட்டு விட்டு போகாதிருங்கள். உங்களை அந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களை அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்துங்கள். உங்களை அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் முழுவதும் இந்த வார்த்தையினாலே நிறைந்திருந்தால் நல்லது. உங்கள் மாம்சங்கள் கலைந்து போக உங்கள் ஆவியினாலே நிறைக்கப்பட்ட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒப்புக்கொடு, உங்களுக்கு நல்லது என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பேசப்பட்ட வார்த்தைகள் முழுவதையும் உனக்கென்று எடுத்துக்கொள், உனக்கென்று எடுத்துக்கொள், பிரயோஜனப்படுத்திக்கொள், அதை சரிப்படுத்திக்கொள். கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத, கர்த்தருடைய கிருபையின் ஆவியை சிலுவையில் அறையறதுக்கு முடிவு பண்ணாத. உனக்கு அது தெரிவதில்லை, உனக்கு அது தெரிவதில்லை. நான் கூப்பிடுகிற பொழுது நீ பேசாமல் போகிறாய், நான் சொல்லுகிற பொழுது நீ பேசாமல் போகிறாய், நான் சொல்லுகிற பொழுது, நான் எச்சரிக்கிற பொழுது நீ பேசாமல் போகிறாய். நான் என் ஆவியினாலே முந்தைய தீர்க்க தரிசிகளை கொண்டு எழுதின வார்த்தைகளை அனுப்புகிற பொழுது நீ கேட்காமல் போகிறாய். உன் ஆவி கனிகளை சீர்தூக்கிப்பார், உன் பேச்சுக்களை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார், உன் சிந்தனைகளை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார், உன் நோக்கங்களை கொஞ்சம் சீர்தூக்கிப்பார், உன் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை சீர்தூக்கிப்பார். பிரியமானவனே, பிரியமானவனே, இது கர்த்தருடைய வார்த்தைகள். அசட்டை பண்ணாத, அசட்டை பண்ணாத. உனக்கு ஒன்று சொல்லவா, நீ போகிற வழியை விட்டு திரும்பு, நீ போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு திரும்பு, நீ போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு திரும்பு, நீ போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு திரும்பு. சத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு கர்த்தர் வருகிறார். அவர் வருகிற பொழுது நான் கூப்பிட்டேன், நான் உன்னை கூப்பிட்டேன். பிரியமானவளே, இன்னைக்கு நீ வைக்கப்படலாம், இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து சொல்லுகிற பொழுது நீ என்ன செய்வார்? அவர் வந்து சொல்லுகிற பொழுது நீ என்ன செய்வார்? சொல்லு, உன் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? விட்டு விடு, தைத்து விடு, வாழ்வு உருமாற. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் செயல்படுத்தப்பட, தேவன் உன்னை குறித்து செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் செயல்படுத்தப்பட, உன் இருதயத்தில் தேவாவியானவர் வாசப்பட வேண்டிய அளவுக்கு விட்டுவிடு. பிரியமானவர்களே, வாழ்க்கையை சுமந்து செல்லுங்கள், இந்த வசனத்தை சுமந்து செல்லுங்கள், இந்த வார்த்தைகளை தள்ளிவிடாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை தள்ளிவிடாதிருங்கள், இந்த வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள், இந்த வார்த்தைகள் வேண்டாம் என்று நினைத்து விடாதிருங்கள், இது கடினமா இருக்கிறேன்னு சொல்லி நினைத்து விடாதிருங்கள். உங்கள் சிந்தனைகள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாரே, உங்க இருதயங்கள் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு.
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின்